أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை படிக்க, அதனுடைய அர்த்தங்களை உள்வாங்கிக் கொள்ள, அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து தந்தானே, அதனுடைய அத்தனை புகழும் அவனுக்கே குறித்த ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய தர்பாரிலே நாம் சமர்ப்பிக்கிறோம். ஏ அல்லாஹ், இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தாய். உன்னுடைய வேத வசனங்களை படிக்கிற, அதனுடைய அர்த்தங்களை விளங்குகிற, அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுகிற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ரப்பே நாயனே, உன்னுடைய தர்பாரிலே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அள்ளி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏ அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஏ அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. ஏ அல்லாஹ், எங்கள் மரண நேரத்தில் யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு யாருக்கும் எந்த சிரமமும் தராத நிலையில் எங்களுடைய உயிரை அல்லாஹ் நீ மீண்டும் வாங்கிக் கொள்வாய். ஏ அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக நீ ஆக்கித் தருவாயாக. ஏ அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாரினுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் ஏ அல்லாஹ், எங்களுடைய பெயரையும் சேர்த்துருள்வாயாக. ஏ அல்லாஹ், நாளை சுவனபதியில் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் நபிமார்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியமிக்க மக்களில் ஏ அல்லாஹ், எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தினுடைய வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தினுடைய யா அல்லாஹ் பெண் பிள்ளைகளை யா அல்லாஹ் சாலிஹாத்துகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்திற்காக வேண்டி கியாமத்து நாள் வரை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சபையில் எந்த பெரியார்களுடைய இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களை, அவர்களுடைய குற்றங்களை நீ மன்னித்து அவர்களுடைய நல்ல அறங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சபையை கியாமத்து நாள் வரை உனக்காக நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய தொடர்படியான விளக்க உரைகளை 73 வாரங்களுக்கு மேலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதனுடைய தொடரிலே கடந்த வாரங்களிலே ரமலான் முடிந்து இந்த சூராவினுடைய நோக்கமாக இருக்கிற இந்த சூரா யாசினுடைய ஒட்டுமொத்த உட்கருத்தாக இறைவன் சொன்ன கியாமத்து நாளை நம்புவது என்று சொன்னால் என்ன, நான் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் வேதங்களையும் நபிமார்களையும் விதியையும் நான் கியாமத்தையும் நம்புகிறேன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமினுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த யாசினிலே அல்லாஹ் முழுக்க முழுக்க விளக்குகிறான். அந்த அடிப்படையிலே கடந்த வாரத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், நாம் மட்டும் நாடி இருந்தால், நாம் அந்த ஆயத்திலே வலவு நஷா நாம் நாடி இருந்தால், லதமஸ்னா நாம் மூடியிருப்போம், அல அயுனிஹிம் அவர்களுடைய கண்களை, அவர்கள் கண்களின் மீது நாம் ஒரு திரையை இட்டிருப்போம், அல்லது அவர்களுடைய கண்களையே நாம் மூடியிருப்போம். வெளியே தெரியாத ஒரு பொருளாக, ஒரு சதை பிண்டமாக அந்த இடம் அப்படியே மாற்றப்பட்டிருக்கும். அப்படி நாம் மாற்றி இருந்தால் நீங்கள் எப்படி நேர்வழியை தேடி அடைவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களால் எப்படி நேர்வழியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா கேட்கிறார். லவ் நஷா உலமசக்னாஹும், நாம் நாடியிருந்தால் அவர்களை நாம் பிடித்திருப்போம், அவர்களை அவர்கள் பாவம் செய்கிற இடங்களிலே பிடித்து வைத்திருந்திருப்போம். இந்த மசக்னா அப்படிங்கிறதுக்கு போன வாரம் அர்த்தம் சொன்னோம், அவர்கள் உருமாற்றப்பட்டு ஸ்டாச்சூஸ் ஆக சிலைகளாக ஆக்கப்பட்டிருப்பார்கள் அதே இடத்துல. ஃபமஸ்ததாவும் முதியம் வலா எர்ஜூன், அவர்கள் முன்னே போவதற்கும் பின்னே வருவதற்கும் சக்தி பெற மாட்டார்கள். இந்த செய்தி அல்லாஹு தஆலா சொன்னான். இதுக்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏதோ திடீரென்று அல்லாஹ் சம்பந்தம் இல்லாததை போன்று ஒரு செய்தியை சொல்லுகிறான், அவர்களுடைய கண்களை நாம் மூடிவிட்டால் என்று சொல்லுகிறான் என்று இங்கிருந்து பார்க்கும் போது நமக்கு தெரிகிறது. ஆனால் உண்மை நிலவரம் அப்படியல்ல. குரானினுடைய ஒரு வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்புண்டு, சூராவினுடைய ஆரம்பத்திற்கும் சூராவினுடைய முடிவுக்கும் தொடர்புண்டு. ஒரு சூராவினுடைய முடிவு அடுத்த சூராவினுடைய ஆரம்பமாக இருக்கும். ஒரு சூராவினுடைய ஆரம்பத்தில் அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் சொல்ல போனால் குரானினுடைய ஒவ்வொரு நுக்கத்துகளுமே ஒவ்வொரு புள்ளிகளுமே இஸ்லாமியர்களுக்கு பாடம். அப்ப இவ்வளவு பெரிய செய்திகளை விரித்து தந்திருக்கிற இந்த குரான் போன ஆயத்துக்கு இந்த ஆயத்துக்கு என்ன ரபத்து அப்படின்னு, அதற்குரிய அந்த தொடர்பு என்ன, வாட் இஸ் தி லிங்க் பிட்வீன் அனதர் ஆயா, மேலே சொல்லப்பட்ட ஆயத்திற்கும் இதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? போன ஆயத்தில் எல்லாம் சொன்னா, அல் யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் விமா கானு யக்ஸிபூன். நாம் அந்த நாளையில், கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய வாய்களில் முத்திரையிட்டு விடுவோம், உங்களுடைய கரம் பேசும், உங்களுடைய கால்கள் பேசும், உங்களுடைய உடலினுடைய பகுதிகள் பேசும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். நீங்க எதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஆஸ் ஏ ஸ்டோரேஜ், எப்படி கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு பிளாப்பில இதுல ஸ்டோரேஜ் ஆக்கப்பட்டு தரப்படுகிறது, அதே மாதிரி ஸ்டோர்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு இங்க ஓட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை பார்த்த உடனே முஸ்லிம்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றலாம். இது என்னது இப்படி இருக்கு, நாளைக்கு எல்லா உறுப்பும் பேசினா நம்ம என்ன செஞ்சிருவோம், திடீர்னு அல்லாஹுக்கு முன்னாடி போய் எல்லாம் நம்முடைய உண்மை தன்மைகளை கூறியிருமே, இப்படி கூறுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடப், ஒரு பயம், அவனிடத்துல ஒரு வித்தியாசம் தோன்றலாம். அல்லது இந்த ஆயத்துக்களை படிக்கிற போது ஒரு கரீபத், ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் கூட ஏற்படலாம். அது எப்படி நாளைக்கு பேசும், அது பேசுகிற உரிமை என்ன அப்படின்னு கூட மனிதர்களுக்கு திடீர்னு தோணலாம். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்துல சொல்றான், நாளைக்கு கியாமத்து நாள்ல கொண்டு வந்து உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணே சொல்லு, காதே சொல்லு, கையே சொல்லு அப்படின்லாம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அவ்வளவு நாள் நமக்கு தேவையில்லை, அந்த பீரியடு தேவையில்லை, அந்த லிமிட்டேஷன்ஸ் தேவையில்லை. உலகத்துல நீங்க எப்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்ப உங்க கண்ணை போக்கிட முடியும். We are able to do. நம்மள யாருன்னு முதல்ல நீங்க விளங்கிங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த அல்லாஹ் நாளைக்கு காலை பேச வச்சிருவான், கையை பேச வச்சிருவான்னு உடனே அது உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாத ஒரு செய்தியாக, ஒரு புதுமையான ஒரு தகவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஓடுச்சுன்னா, இப்ப சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், இப்ப சொல்றேன், நீங்கள் பாவம் செய்ய செய்ய, நீங்கள் டிவி பார்க்க பார்க்க, நீங்கள் இன்டர்நெட்டுகள் பார்க்க பார்க்க, உலகத்தில் தகாததுகள் என்று எங்கெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பார்க்க, மற்றவர்களுக்கு தெரியாத எத்துணை ஏற்பாடுகள் செய்தாலும் நாம் உங்களுடைய கண்ணை பிடுங்குவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி, சிந்தனையை தூண்டுகிற கேள்வி. நாம் அப்படியே மூடி விட்டிருப்போம் அந்த கண்களை. கண்கள் கெட்ட பிறகு நீங்கள் நேர்வடி அடைய வேண்டும் என்று தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. அன்னும் நீங்கள் எப்படி அதை பெற்றுக் கொள்வீர்கள்? அந்த வழி இதுதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா கேட்கிறேன், அருமையான கேள்வி. அப்போ அல்லாஹுக்கு நாளை கியாமத்து நாளையில் கைகளையும் கண்களையும் பேச வைப்பது புதிதல்ல அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் இங்க சொல்றான். புதிதல்ல அது, அல்லாஹுவினால் அது கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த கண்ணை கொடுத்தவன் இவன், அது நீ பாவம் செய்ய செய்ய ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தவனும் அவன் தான். எந்த கையும் காலும் கண்ணும் உங்களுடைய காதுகளும், இசையை கேட்பதில் காதுகள் ஏற்படுகிற ஆனந்தமும் மகிழ்ச்சியும், தவறானதை பார்ப்பதில் கண்ணுக்கு ஏற்படுகிற குளிர்ச்சி, உங்களுடைய உடல்களில் தவறானதை தொடுகிற போது நீங்கள் ஏற்படுகிற சந்தோஷம், இதையெல்லாம் நினைச்சிருந்தா அல்லாஹு தாரா அந்த நேரத்திலே அந்த உறுப்புகளுக்கு ஒரே ஆர்டர் தான், நீ செய்யாத செய்யாத. ஏன்? மற்ற எல்லா பொருள் அல்லாஹுவினுடைய எல்லா படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும்தான். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹு தாலா என்ன ஆர்டர் போட்டானோ அது மட்டும்தான் செய், அடுத்ததை செய்யாது. மனிதன் அப்படி இல்லை, முக்தார், ஹி இஸ் சாய்ஸபிள். அழகா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூ ஆர் சாய்ஸபிள், உனக்கு எல்லாம் உண்டு. வஹதைனாஹு நஜ்தைன், உங்களுக்கு ரெண்டு வழிகளையும் நாம் காண்பித்திருக்கிறோம், எது நல்லது எது தீயது என்பதை சாய்ஸபிளாக ஆக்கி இருக்கிறோம், நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மற்ற உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே, அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தனக்கு வகுக்கப்பட்டிருக்க டிராக்கை விட்டு கொஞ்சம் கூட மாறாது, கொஞ்சம் கூட மாறாது. அதனுடைய உணவு வகைகள் விஷயம், அதனுடைய உணவுகளிலிருந்து ஆரம்பித்து எந்த பறவையோ இனங்களோ அதனுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி தன் நிலை மாறி வேறொரு பொருளை சாப்பிடுவது கிடையாது, அதே ட்ராக்ல போயிட்டே இருக்கும். அல்லாஹ் என்றைக்கு படைத்து வைத்து நீ இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னானோ அன்றைக்கு ஆரம்பித்த உணவு பழக்க வழக்கம் கியாமத்து நாள் வர. குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நம்ம சில பொருளுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லைன்னு நம்ம டெபினேஷன் கொடுத்துருக்கோம் உலகத்துல, இதெல்லாம் அறிவு உள்ளது இதெல்லாம் அறிவு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பொருளுக்கு டெபினேஷன் கொடுத்துருக்கோம், அல்லது இது ஒரு அறிவு உள்ளது இது ரெண்டு அறிவு உள்ளதுன்னு பிரிச்சிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல தான் தண்ணிக்கு கொடுத்திருக்க அறிவை பற்றி பேசுறான். தண்ணி வந்து நமக்கு கணக்கிலே கிடையாது, ஆடு மாடு அப்புறம் கால்நடைகள் தாவரங்கள் ஒவ்வொரு இனமா நம்ம பிரிச்சிருக்கோம், தாவர இனம் அது ஒரு, அதுக்கு ஓர் அறிவு, அப்புறம் விலங்கினங்கள் அதுக்கு ரெண்டு மூணு அறிவு, மீன் இனம், இப்படி ஒவ்வொரு இதா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல அதனுடைய எல்லா பொருட்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்க, அதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஒண்ணுமே கிடையாது, அது அக்ரிணை அப்படின்றோம் ஒரே வார்த்தையில, எந்த விளக்கமும் இல்லாதது. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது மரஜல் பஹ்ரைன், மரஜல் பஹ்ரைன் இல்தகியானி பைனஹுமா, அந்த சூரா ரஹ்மான்ல போதும் போது அப்படி நின்று அதனுடைய அர்த்தம் விளங்கினா அழாம இருக்க முடியாது. மரஜல் பஹ்ரைன் இல்தகியான், ரெண்டு கடல்களுக்கு மத்தியிலே அது ஒன்றாக சேருகிறது, அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே நாம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணை, ஒரு ஆர்டர், இந்த தண்ணி இங்க சேராது இந்த தண்ணி இங்க சேராது. இது யார் கொடுத்த அறிவு? தண்ணிக்கு. உலகத்துல எந்த பொருளையும் எதுக்குள்ளையும் போட்டு கலந்துடலாம் அப்படிங்கிறது நம்முடைய ஐடியாலஜி. தண்ணி எதை கூட சேர்த்து விட்டா எல்லாத்துக்கூடையும் இருந்துக்கும், எல்லாத்துக்கூடையும் தண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த பொருள் இருக்கும். அது உலகமாக இருந்தாலும் சரி, தாவர வர்க்கமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட பகுதி தண்ணியிலான பகுதி தான் உடம்புல. என்னைக்கு ட்ரை ஆகுறானோ முடிஞ்சு போயிருவான். அப்ப இவன் உயிர் வாழ வைக்கிறது தண்ணி தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரஜல் பஹ்ரைனியல் தகியான், ரெண்டு கடல்கள் அவற்றை ரெண்டாக நாம், அது ரெண்டும் ஒன்றாக ஒன்றா ஒரே இடத்திலே நாம் சங்கமிக்க வைத்திருக்கிறோம், அந்த ரெண்டுக்கும் இடையில நாம் ஒரு திரையை இட்டிருக்கிறோம். அது என்ன திரை தெரியுமா? இட் இஸ் அவர் ஆர்டர், நத்திங். அதுக்கு இடையில துணியை பிடிக்கல, அதுக்கு இடையில வேற ஏதாவது இது கெட்டல, ஒன்னும் செய்யல, ஆர்டர். அப்ப அல்லாஹுவினுடைய ஆர்டரை மதிக்கிற அறிவு தண்ணிக்கு உண்டு. ஹாதா மில்ஹுன் உஜாஜ், திசையில் அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா அதுவுன் ஃபுராத், நீங்கள் சுவைப்பதற்கு ரொம்ப சுவையான, ஏ டேஸ்டி வாட்டர், இன்னைக்கு சொல்லணும்னா ஸ்வீட் வாட்டர் அப்படின்னு சொல்றான்ல, டேஸ்டி ஒன், நீங்கள் குடிப்பதற்கு தகுந்த தகுதியான தண்ணி இந்த சைடு. ஹாதா அதுபுன் ஃபுராத், ஹாதா மில்ஹுன் உஜாஜ். அதை நீங்க வாயில வச்சாலே 10 தடவை காரி காரி துப்புனாதான் அதனுடைய உப்பு போகும், இல்லைன்னா அப்பையும் போவாது. மில்ஹுன் உஜாஜ். அப்ப இந்த ரெண்டுக்கும் மத்தியில நாம் ஒரு ஆர்டரை போட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து விளங்க வேண்டிய செய்தி, நம்மக்குரிய குற்றறிவுக்கு ஏற்ப நாம் உலகத்தினுடைய பொருட்களை கிளாசிஃபைட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் அறிவு உண்டு, இதுக்கெல்லாம் ஓரறிவு, இதுக்கெல்லாம் ரெண்டு அறிவு, இதுக்கெல்லாம் மூணு அறிவு, இதெல்லாம் விளங்கவே விளங்காதுன்னு, இதெல்லாம் விளங்கவே விளங்காதுன்னு நம்ம அறிவு நமக்கு விளங்காம சொல்லியிருக்கு. தே ஆர் பெஸ்ட். அறிவு விஷயத்துல நம்மை விட 1000 மடங்கு சிறந்தவை தான் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பு. நம்ம விஷயத்துல என்ன அப்படின்னு சொல்லலாம், அல்லாஹ் நமக்கும் அறிவு தந்திருக்கான், ஆனா வி ஆர் சாய்ஸபிள். நம்ம சாய்ஸ் பேஸ்ல நம்ம யோசிக்கிறோம், இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு பிரிவை ஏற்படுத்தி, இது முடியும், இது முடியாது, இது சிந்திக்கும், சிந்திக்காது. அப்போ இந்த அறிவுல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாய்ஸ வச்சுட்டு தான் மனிதன் யோசிக்கிறான். அப்ப இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு, அப்ப அதை வச்சு அல்லாஹ் சொல்றான், அவனுடைய கண்களில் நாம் ஒரு திரையை ஏற்படுத்தி மூடியிருந்தால் அவர்கள் எப்படி தேடுவார்கள், அந்த வழிகள் வந்தாலும் அவர்களுக்கு எப்படி தெரியும். இதுல இன்னொரு பெரிய டோர் அல்லாஹ் ஓபன் பண்ணியிருக்கான். அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில முஸ்லிம்களையும் காபிர்களையும் அல்லாஹுவை நிராகரித்தவர்களையும் யஹூதிகளையும் நசராக்களையும் எல்லாம் ஒரே ரூஃபு கீழே கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்கும் போது, நம்ம ஏற்கனவே சொல்லும் மாதிரி சொன்னோம், யா அல்லாஹ் நாங்க ஒண்ணுமே செய்யல, நாங்க என்ன செஞ்சோம், ஒமாக்குன்னா முஷிரிக்கீன். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நாங்க சிறுக்கே செய்யலையே. இன்னொரு கூட்டம் ஒரு 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 இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், சிறுக்கே செய்யலன்னு பேசுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், லவ் நஷா, அவன் அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆன்ல, லவ் ஷா அல்லாஹுமா அஷ்ரக்னா. ரெண்டு மாதிரி பிரிவு இருப்பான். ஒருத்தன் சொல்லுவான், யாரா நாங்க சிறுக்கே பண்ணலையே, நாங்க பண்ணது சிறுக்கா. இன்னொருத்தன் கேட்பானா, குர்ஆனுடைய டீச்சிங் சொல்லுது, ரெண்டு விதமா பேசுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், லவ் ஷா அல்லாஹும்மா அஷ்ரக்னா, யாரா நீ மட்டும் நாடி இருந்தானா நான் குஃப்ருக்கு போயிருக்க மாட்டேன்லன்னு கேட்பான். எங்களை உலகத்துல படைச்சு வச்சு எங்களுக்கு எல்லாமே செஞ்சது நீ தான், அவனை மட்டும் எப்படி முஸ்லீம் ஆக்கல, என்ன மட்டும் எப்படி காப்பிராக்கின, அது என் கையில உள்ளது இல்லையே, நீ தான் ஆக்கின. நாளைக்கு திருடன் சொல்லுவானா, யாரா நீ நம்ம நீ கொடுத்த சக்தியினாலதான் நான் திருடினேன். அதுக்கு அல்லாஹ் முன்னாடியே பதில வச்சிருக்கான், அல்லாஹ் முன்னாடியே பதில வச்சிருக்கான். இந்த ஆயத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தர்றான். காஃபிர்களுக்குள்ள கண்ணும் முஸ்லிம்களுக்குள்ள கண்ணும் வேற வேற கண் அல்ல, ஒரே கண். இவருக்கு எப்படி கண்ணை கொடுத்தோமோ அதே மாதிரிதான் அவருக்கும். அந்த கண்ணில இருந்து கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான், அதுல எந்த குறையும் இல்லை, இதே அர்த்தம். அந்த கண்ணின் மூலமாக அவர் உள்வாங்கக்கூடிய செய்தி இவருக்கு என்ன இருக்கோ அது அப்படியே அவருக்கு. யாரா நீ மூடிட்டேன்னு நீ அங்க என்கிட்ட கேட்கவே முடியாது. அண்ணா இபுசிரு, அப்ப பாதையை தேடி இருந்தா எனக்கு கிடைச்சிருக்குமே நீ சொல்லவே முடியாது. அவனுக்கு எப்படி கிடைச்சது அதே மரணம். எந்த கண்ணை கொண்டு அவர்கள் தங்களுக்குரிய பாதைகளை நிர்ணயித்துக் கொள்வதற்கு, தங்களுடைய பாதைகளை தேடி அடைவதற்கு, தங்களுடைய சிராத்துகளை, தங்களுடைய தன்னுடைய சரியான வழியை, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹைவேயை தங்களுக்கு பிடிக்க தெரிஞ்சாங்களே, உங்களுக்கும் அதே கண் அதே ஹைவே இருந்துச்சு. இட் இஸ் நாட் அவர் ஃபால்ட், இட் இஸ் யுவர்ஸ். நல்லா சொல்லுவானா, இது நம்ம பிரச்சனை இல்ல, எல்லாம் கொடுத்து நம்ம மோல்டு பண்ணி தான் உங்களை அனுப்பணும், நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன் இதுல அல்லாஹு தஆலா அன்னைக்கே சொன்னது மாதிரி கண்ணை மட்டும் ஏன் குறிப்பிட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் அது சம்பந்தமான செய்திகளை இந்த ஆயத்துக்கு கீழே ஆய்வுகளாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தில் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சொத்து மனிதனுடைய கண்கள், மிகப்பெரிய சொத்து. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா சொத்துகளை விட மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய கண். ஒவ்வொரு பொருளுக்குமே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனை கொடுத்துருக்கான், கை காலு கண்ணு. இன்றைக்குரிய ஆய்வுல ரீசெண்டா இப்போது எடுக்கப்பட்ட ஆய்வுல சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய கண் மிக சாதாரணமாக, மிக சாதாரணமாக 1 மில்லியன் கலர் அவனை கண்ணால பாத்துக்கான, 1 மில்லியன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா போய் 7 மில்லியன் வரையும் கலரை டிஃபரன்சியேட் பண்ண முடியுமா, கொஞ்சம் 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 மாற்றம் கொடுத்தாலும் கூட இந்த கலர் அந்த கலர் வித்தியாசம் ஏற்படுகிற அளவுக்கு பார்க்கிற திறனை இந்த கண் பெற்றிருக்கிறது. அப்படி என்ன இந்த கண்ணுக்குள்ள ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. வேகமா அந்த ஆட்டு கண்ணெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உள்ள கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், ஒரு கொஞ்சம் கருப்பா இருக்கும், வேற ஒரு பெரிய வித்தியாசமா நம்ம பார்க்கிற அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு தோதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டுக்கண்ணு வேற கண்களை எடுத்து பார்த்தா உள்ள ஒண்ணு இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு தோல், அதுல கருப்பா இருக்கு தெரியும் வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான், நத்திங். இப்ப இவ்வளோ காட்சிகளையும் பார்ப்பதற்குரிய ஒரு சக்தி எப்படி இதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் தருகிறார். அதுல இந்த ஒரு மில்லியன் கிளாசிபிகேஷன்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரிவுல சில பேருக்கு சில கலரை வாழ்க்கையிலே பார்த்திருக்கவே மாட்டானாம், அவனுக்கு அந்த கலர்கள் கிடைக்காது, கண்கள் அந்த அளவுக்கு அதை பார்க்கக்கூடிய திராணியும் சக்தியும் பெறாத கண்கள் சில மக்களுக்கு. சில மக்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அந்த கண்ணின் ஊடாக அதை பார்க்கிற அந்த திராணியை அவருக்கு தந்திருக்கிறான். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் பிளஸ்ட். இந்த கண்ணு இருக்கே சாதாரணமானது அல்ல. ரெண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள சத்தியத்தை நேர்வழியை அசத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு இந்த கண் தான் ஊடான ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த கண் தான் ஊடு. ஒரு காலம் வரையும் உலகத்துல சைன் போடுறதுக்கு பதிலா தம்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தான். நம்ம வந்துட்டு எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொன்னா ஆபீஸுகள்ல இந்த தம்பு வைங்க அப்படின்னு சொல்லுவான், ரேகை வைக்கிறது. நம்ம சைன் போட முடியாது அப்படின்னு சொன்னா அடையாளமாக ஒருத்தரை அடையாளப்படுத்துவதற்கு இந்த, அதுதான் உலகத்துல பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு பொருள், பொதுவாக அறியப்பட்ட பொருள். இன்னைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டான் இந்த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஐ, கண்ணை வச்சு ஐடென்டிஃபை. அந்த ஆதார் கார்டு விஷயத்துல கூட அந்த விரலை இது பண்ண சொல்லிட்டு கண்ணை தான் எடுக்கிறான். வெளிநாடுகள்ல இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டா நம்ம போனோம்னா உட்கார வச்சு இப்படி ஒரு டப்பா மாறி காட்டுறான்ல, அதை பாரு அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்குவோம், அவ்வளவுதான் பஸ்ம, அது அடையாளம். ஒருத்தன் கண்ணு மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொருத்தனுடைய உள்பகுதியினுடைய விழிகளை அமைக்குது. எவ்வளவு பெரிய தெரியக்கூடிய அடையாளங்கள் அப்படிங்கிறது வேற, ஒரு மனிதனுடைய தெரியக்கூடிய அடையாளங்கள், தெரியாத அடையாளம். இப்ப இந்த கையினுடைய விரல்கள் இருக்கிறது ரெண்டு பேரும் இப்படி வச்சு பார்த்தாங்கன்னா தெரியுதே இல்லையா அது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வி கேன் ஐடென்டிஃபை சம்திங். இல்ல நம்ம வந்து நீயும் அச்சு போடு நானும் அச்சு போடுறேன், விரலினுடைய அமைப்பு மாறுகிறது. ஆனா ஒரு மனிதனுடைய உள் ரீதியான கண் என்ன அடையாளத்துல மாறுது தெரியாது. இதுல இருந்து நம்ம படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னு சொன்னா மனித அறிவுக்கு தெரிஞ்சு அந்த மாற்றங்களை கண்டுபிடிச்சது அவ்வளவு லிமிட். மனிதனா அவன் யோசிச்சு அவன் ஒரு மிஷினரியை இன்வென்ட் பண்ணி இதன் மூலமாக வி கேன் ஐடென்டிஃபை, வி கேன் கிளாசிஃபை த பீப்புள், மனிதர்களை நாம் இனம் பிரிக்க முடியும், ஒருத்தருடைய அடையாளத்தை இன்னொருத்தருக்கு பயன்படுத்த முடியாதுன்னு இதன் கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சது இந்த அளவு. இதை தாண்டி அல்லாஹு அக்பர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த செய்து வைத்திருக்கக்கூடிய இன்னும் பலவிதமான அடையாளங்களை இன்னைக்கு கொண்டு வர்றான். கண் இல்லாம எத்தனையோ வகையில, ஆனா இதுல அல்லாஹ் குறிப்பாக சொல்லுகிறான், உன்னை அதை வைத்து நான் தரம் பிரிக்க முடியும், உலகத்தில் வேறு யாருக்கும் அப்படி ஒரு அமைப்பு அல்ல. இன்னும் இடையில ஒரு புத்தகத்துல படிச்சேன், அதுல எழுதினா மற்ற எல்லா உறுப்புகளுமே வளர்ச்சிகள், மனிதனுடைய வளர்ச்சிக்கு தோதுவான வளர்ச்சிகளை அடையும், ஆனால் கண் வளர்ச்சி அடைவதில்லை. கண்ணுடைய வளர்ச்சி அவ்வளவுதான், காது விரிஞ்சுக்கிட்டே போதில்ல. அந்த மாதிரி இது கண்ணினுடைய வளர்ச்சிகள் ஏற்படுவதில்லை. அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் அவனுக்கு. இப்படி எத்தனையோ விதமான விஷயங்களில் கண் பார்வை என்பது மற்ற விஷயங்களை விட்டு, மற்ற உறுப்புகளை விட்டு வேறுபடுகிறது. இந்த லெசன் தான், இந்த அறிவு தான், இது போன்ற அறிவினுடைய விளக்கங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை கூட்டக்கூடிய செய்தி. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்த அந்த தகவல்கள்ல அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் ஊடாக ஒருத்தன் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது ஹி கேன் எவாலுவேட் என்னது அண்டர் ஹிஸ் ஐடென்டிபிகேஷன் ஆர் திங்கிங், அவனுடைய அறிவால் அவன் அல்லாஹ்வை விளங்க முடியும். அல்ல எனக்கே இவ்வளவு பெரிய செய்தியை நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னா, ஏ அப்பா நீ யாரு, நான் உன்னை எவ்வளவு குறைச்சலாம் மதிப்பிட்டு வச்சிருக்கேன், ஏன் கண்ணனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்குன்னு என்னாலே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா உலகத்துல ஒவ்வொரு பயலுக்கும் ஒன்னொன்னு கொடுத்திருக்கிய, அல்லாஹ் அக்பர் நீ யாரு, என்ன அழகிய படைப்பாளர், நீ என் மேல எவ்வளவு கிருபை செஞ்சிருக்க, இந்த கண்ணே இல்லாதவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், ஆனா என்ன இப்படி ஒரு கண்ணை கொடுத்து வாழ வச்சிருக்கே, இந்த கண்ணின் மூலமாக நான் எத்தனை பாவங்களை காலையிலிருந்து இரவு வரை செய்கிறேன், அனுபவிக்க வேண்டிய செய்திகளில் எதை அனுபவித்து உன்னை உள்வாங்குகிறேன். தப்சீர்கள் எழுதும் போது எழுதுவாங்க, எல்லா படைப்பினும் தொழுதலோ பார்வையோ கேள்வையோ அது ரப்பை குறித்தான நெருக்கத்திற்கு அது காரணமாக அமைய வேண்டும், அவ்வளவுதான். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் அன்னைக்கு சொல்லும் போது ஒரு பேட்டியில சொல்றார், உண்மையிலே ஒரு செகண்ட் அப்படி ஆடிட்டேன், ஒரு செகண்ட் ஒரு ஷாக்கிங். அவர் சொல்றார், என்னுடைய பணி நான் செய்கிறேன்னு, இந்த பணியை என் அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்யறேன், ஐ எம் என்ஜாயிங். அவர் சொல்றார், என்னுடைய பணியில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா நான் செய்யறது ஒன்லி த காஸ் ஆஃப் அல்லாஹ், இதுல வேற எந்த நோக்கத்துக்கும் நான் செய்யல. அப்படி வரிசையா அந்த ஆளு சொல்ல சொல்ல எனக்கு அப்படி புள்ள அடிக்க ஆரம்பிச்சு, எப்படி இப்படி பேசுறாரு இவரு. என் மனைவி இவர் அந்த அம்மா சொல்லுது, இல்ல அம்மா பேட்டியில் அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது, அவர் அடிக்கடி சொல்லுவாரு, அல்லாக்கா வேண்டி நான் உனக்கு பிரிய போறேன். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கோம். சும்மா ஒரு போக்குக்கு சொல்றது ஒண்ணு, சும்மா அது இருக்கோ இல்லையோ பிடிக்குதோ இல்லையோ, நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு, அப்படி சொல்லாம இருக்க முடியாது இல்ல. கட்டி கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துருச்சு, அந்த அம்மா கூட இருந்தோம், இன்னும் 30 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி, சரி போனா போகுது அப்படிங்கறதுக்காக வேண்டி சொல்றது ஒண்ணு. அவர் சொல்றாரு, அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை பிரியப்படுறேன், என் தொழிலை அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுகிறேன். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணம் அடைஞ்சிருக்கு, அவன் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையினுடைய விஷயத்தில் அந்த பிலீஃப் சிஸ்டம் அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவன் விரும்பினால் அல்லாஹுக்கே விரும்புவான், அவன் எதை விரும்பினாலும் அல்லாஹுக்காக வேண்டி விரும்புவான். அவன் கோவப்பட்ட அல்லாஹுக்காக வேண்டிய கோவப்படுவான், கொடுத்தால் அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பான், கொடுக்காமல் தடுத்தாலும் அல்லாஹ். இதுல ரெண்டு ரெண்டா சொல்றாங்க, கோவப்படுறது எதிர்மறையான ஒரு சிந்தனை, கோபப்படுவது நெகட்டிவ், பிரியப்படுறது பாசிட்டிவ், கொடுக்கிறது பாசிட்டிவ், கொடுக்காம இருக்கிறது நெகட்டிவ். ஆனா இந்த எல்லா காரியமும் அல்லாஹுக்கு ஆகும்போது இது எல்லாமே முழுமை அடைஞ்சது, ஆல் ஆர் பாசிட்டிவ். அப்பதான் உங்க ஈமானே பரிபூர்ணமாகுதுன்னு பெருமானார் சொல்றாங்க. நீங்க நம்பி இருக்கிறீர்கள் அவ்வளவுதான், அது எப்ப சாலு ஆகுது, அது எப்ப எக்ஸிக்யூட் ஆகுது, அது எப்ப வெளியே வருது, வெறும் பள்ளியாசலுக்கு வந்துட்டு போறதுனால இல்ல, வீட்டுல நிக்கும் போது உங்கள் மனைவியோடு நீங்கள் கொள்ளுகிற அந்த உறவில் கூட, அந்த தொடர்பில் கூட அங்க அல்லாஹுதான் இருக்கும், அல்லாஹுதான் ஆட்சி செய்ய வேண்டும். அது இருந்தாதான் நம்முடைய ஈமான், அப்படி ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய டோட்டல் லைஃப் மாறிடும். இதுவரையும் எப்படி இருந்தார் தெரியாது, நாளை காலையில அவருடைய டோட்டல் லைஃப் அப்படி சேஞ்ச். அவர் என்ன உலகத்தில் அவர் என்ன படிச்சாலும், என்ன ப்ரொஃபஷனலா இருந்தாலும், அவர் என்ன செஞ்சாலும் சரி, இந்த எண்ணம் அவரிடத்தில் மிகைத்து விட்டால் என்னது, அவர் எங்கெல்லாம் இனி போறாரோ அதெல்லாம் வெற்றி. அவர் எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறாரோ அது பாட்டுக்கு ஓபன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன், அவர் அவருக்காக வேண்டி செய்யல, அவருடைய நிலைமை அவரோடு முடிந்து போவதல்ல, என் ரப்புக்காக வேண்டி நான் செய்கிறேன். அது ரெண்டாவது சொல்லும்போது சொல்லுவாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில பலவிதமான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டியில தலைமைத்துவ பண்புகள்ல, வழிநடத்தக்கூடிய பண்புகள்ல நிறைய குவாலிட்டி இருக்கு. சிலது வெற்றியை நோக்கிய பயணம், வெற்றியை நோக்கிய பயணம். நம்ம ஒரு ட்ரெண்ட், ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறது, ஒரு பிசினஸ் பட்ஜெட் போட்டு நம்ம ஒரு இடத்தை இலக்க நிர்ணயிச்சு அதை நோக்கி ஓடுறது, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது. வாழ்க்கையில ஏதாவது கட்டம், 25 வருஷம், 35 வருஷம், 40 வருஷத்துல அதை போய் அச்சீவ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அச்சீவ்டு மை கோல் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு எல்லா பாடத்திட்டங்களையும் இதுதான் சொல்லி தரப்படுது. இன்னைக்கு எல்லா பாடத்திட்டத்திலையும் யூ என்னது, நீ என்னது ஃபிக்ஸ் ஏ கோல், அது ஷார்ட் டர்ம் கோலா இருக்கலாம், லாங் டைம் கோலா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடணும். அது எப்படி ஓடுறதுங்கிறதுக்கு பல வகையில கிளாஸ் எடுக்கலாம். இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி, நீ யாரு, உனக்கு என்ன திறமை இருக்கு, எப்படி கொண்டு வரணும், இவன் எல்லாம் பேசுறதும் அவன் கம்பெனிக்கு ஆகுமான வரையும், உன்னை எவ்வளவு உறிஞ்சிக்கலாமோ அது வரையும் கூட்டம் போடுவான், கோட்டை போடுவான், டைய கட்டுவான், பெரிய பெரிய ஆள்களை கூட்டம் வந்து நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை அப்படி தலைகளை ஆக்கிடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு பேஸ்ட் ஆன எக்கனாமி, அவனுக்கு வருமானம் பார்த்துற வரையும் அடுத்த மாசம் நீ ஒரு மாதிரி இருந்தேன்னா வேலையை விடுத்துக்கிறான். இப்ப இந்த கோல் செட்டப் இருக்கு, இது ஒரு மாதிரியான கோல் செட்டப். ரெண்டாவது 20 வருஷத்துல அந்த இடத்த போய் அடைஞ்ச உடனே திரும்பி பார்த்தா சில நேரத்துல வேகாயிருவான் மனுஷன், போயிட்டு அங்க வந்து நின்னுட்டோம், இதைத்தான் ஆசைப்பட்டோம், ஒரு பெரிய பங்களா, ஒரு BMW காரு, நல்ல பல கோடி ரூபா கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன செய்யறதுன்னா தெரியாது. இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள்ல பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் அதான், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, எல்லாமே இருக்கு, எது கேட்டாலும் இருக்கு, அடுத்து என்ன செய்யறது. குர்ஆன்ல எல்லாம் மனிதனை பத்தி எல்லாரும் சொல்லுவான், அவன் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நம்ம உடைச்சிருக்கோம், மூத்தவரையும் அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கேயும் போய் தங்கினார் அப்படின்னு சொன்னா அவரு அதுக்கு மேல அவரால் வாழவும் முடியாது சாவவும் முடியாது, அந்த கட்டத்துக்கு வந்துருவான். அப்ப அதுக்கு நேர் மாறாக இன்னொரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அது நமக்கு பெருமானாரும் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் சஹாபாக்களும் காட்டி தந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அது என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொன்னா, எதை செய்யறோமோ அல்லது எதை விரும்புறோமோ அதை செய்யறது. நாம் செய்கிற செயல்களை முதல்ல நம்ம பிரியப்படுறது, நம்ம பிரியத்துக்காக வேண்டி மட்டும் செய்யறது, நம்மளுடைய உள்ளார்ந்த பிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை பிரியப்படுறோம் அப்படின்னு சொன்னா, முழு மனதோடு சொல்றாங்க, ஹி இஸ் த ரியல் ஹீரோ. இன்னைக்கு அதையும் எழுதுறான், அவன் தான் உருப்படியான சரியான ஹீரோவான். யாரு இந்த ரெண்டாவது, தான் உள்ளதபடி தன்னுடைய ஆசைக்காக வேண்டி செயல்படுறானே, தன்னுடைய எண்ணம் முழுமை அடைவதற்கு தன்னுடைய பிரியத்துக்கு செயல்படுறானே, ஹி இஸ் த ரியல் ஹீரோ. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் கடைசி அன்டில் டெத் மௌத்து கட்டில படுக்கிறது வரை அவன் எதை செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களே வீட்டுக்கு போச இந்த எண்ணம்லாம் வரவே வராதான் அந்த ஆளுக்கு. ஒரே ஒரு வழியில திருக்குறான் அல்லாஹ் சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாவை நம்புறது, ரசூலை நம்புறது, வேதங்களை நம்புறது, சுபூத் தொழுவுறது, அசர் தொழுவுறது, மகரிப் தொழுவுறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, எதுலையுமே நிர்பந்தங்கள் கிடையாது, நிர்பந்த மார்க்கமாக ஆகவே ஆகாது. யாரோ சொல்லிட்டாங்கன்னு நான் தொழுக வர்றேன், ஏதோ ஒரு அழுத்தத்துல நான் தொழுக வர்றேன், இது தொழுகையே இல்லைங்கிறான். லா இக்ராஹ ஃபித்தீன், அப்ப எப்படி தொழுகைக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் மை இனிஷியேஷன், நான் உள்ள இந்த அல்லாஹ் செஞ்சிருக்க அந்த நியமத்துகளுக்கு நான் போய் உள்ளார்ந்த முறையில தொழுவணும். நான் எப்படி ஜகாத்து கொடுக்கணும், கோடி கோடி அல்லாஹ் கொட்டி கொடுத்துருக்கான், 2000 ரூபாய் நானா கொடுக்கணும், அது அந்த சந்தோஷமா ரப்பு தந்தது இல்ல, நானா எடுத்து கொடுக்கணும். கணக்கிட்டு ஜகாத்து கொடுப்பார்கள் குர்ஆன் சொல்லுகிறது, அப்படி கொடுக்கும் போது வெறுத்துக்கிட்டே கொடுக்க மாட்டாங்க, இதுதான் அது. அப்ப இஸ்லாத்தினுடைய எந்த கார்னர்ல போய் பார்த்தாலும் அல்லாஹ் நிர்பந்தமா சிரமப்பட்டு நீ எந்த அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப எல்லா செயல்களையும் அப்படி அவர் எப்படி செய்வார் அப்படின்னு சொன்னா, பிரியப்படுவார் முதல்ல அந்த செயலை, அப்புறம் அதை செஞ்சு பார்ப்பாரு. மனிதனுக்குள்ள பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, தான் பிரியப்பட்டதை ஒரு தடவை செஞ்சு பார்த்து அது கரெக்டா இருக்கும் போது அவன் அடைகிற புலகாங்கிதம் சந்தோஷம் இருக்க பெரிய. இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க ஆனா போடுற மாதிரி தான், வராதவரையும் பெரிய பெரிய பஞ்சாயத்தா கிடக்கும், அந்த நோட்ல எழுதி, இந்த நோட்ல எழுதி, செவத்துல எழுதி, இந்த முத முதல்ல ஸ்கூல் போன பிள்ளைங்க ஒரு ரவுண்டை போட்டு, இங்க ஒரு ரவுண்டை போட்டு, அங்க கூட போட்டு, இங்க கூட போட்டு, முதல்ல ஏ போட்டாச்சு அப்படின்னு சொன்னா பெரிய அச்சீவ்மெண்ட், அது கிடைக்கிற சந்தோஷம் அத்தாவது 10 கோடி ரூபாய் வந்தாலும் அது அதுக்கு ஈடான அந்த சந்தோஷமாக அது இருக்காது, அதை விட பெரிய சந்தோஷம். அல்லாதான் சொல்றான், பி எ ரியல் லீடர், நீங்களா ஒரிஜினல் லீடர்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யற செயல்ல ஃபுல் சாட்டிஸ்பாக்டரி, அப்படி தொழுதா அதான் தொழுக, நல்ல விளங்கணும். இங்க இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போதே அங்க செருப்பு போட்டுக்கிட்டு இருப்பார் ஒருத்தர், இங்க அடுத்த செலாம் கொடுக்கறதுக்குள்ள எதை எவனோ பிடிச்சு கொண்டு வந்து இருத்தி வச்சிருக்கேன், லா இக்ராஹ ஃபித்தி நல்லா சொல்லிட்டான், அப்படி ஒரு ஒப்பு பண்ணி எல்லாம் உன் தொழுகையை நான் எதிர்பார்க்கவில்லை, யாருக்கா வேண்டியா தொழுகுற, நீ யாருக்கா வேண்டிய தொழுகுற, யாருக்கு காட்டுறதுக்கும் தேவையில்லை. ஒரு நேரம் முடியல பேசாம வீட்டுல படுத்துட்டு, ஐயோ அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, திடீர்னு அவன் கேட்டுருவாரோ, அந்த ஆச்சரியார் தொழுகைக்கு வந்திருப்பாரோ, எவனுக்கு வேண்டியும் தொழாத, எனக்கு வேண்டி மட்டும் முடியலன்னா வீட்டுல தொழு, உனக்கு உனக்கு எது முடியுமோ உடனே வீட்டுல தொழு. நான் ஜெபித்து சொல்றாரு வீட்டுல இடம் பொருள் ஏவல் கருதி அந்த அழுத்தங்கள் உங்களுக்கு தேவையில்லைங்கிறான். அப்போ அது சந்தோஷத்தை தரக்கூடிய, அதுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் எல்லாம் சொல்றான். இப்படிதான் எல்லாமே இப்படி அனுபவிக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. லவ் நஷா அல்லாஹ் சொல்றான், நாம் நாடினால் அவர்களை அதே இடத்தில் பீடிக்க வைத்திருப்போம். அவர்கள் முன்னேவும் போக முடியாது, பின்னேவும் போக முடியாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய பல்வேறு உலமாக்கள் அல்லாஹு தாலா அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்க வேண்டும் அப்படி கொட்டுறாங்க அறிவை. அல்லாஹ் அதே இடத்தில் அவர்களை ஸ்டாச்சுவாக ஆக்கியிருந்தால் அப்படி அந்த நேரத்தில் அப்படி நிக்க வச்சிருந்தான். ரெண்டாவது அவர்களுடைய கால்களை அல்லாஹ் உடைத்திருந்தால், இன்னொரு அறிஞர் எழுதும் போது எழுதினாரு, அல்லாஹ் முன்னையும் போக முடியாது பின்னையும் வர முடியாதுங்கிறான். அப்ப அல்லாஹ் ஸ்டாச்சுவாக ஆக்குறதுனா மௌத்தாக ஆக்குறது இல்ல, எல்லாத்தையும் கொடுத்து கோமா ஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்கான். ஆனா சிலது மண்டை மட்டும் வேலை செய்யுது, உடம்பு ஆட்டவே முடியல, எல்லாமே இருக்கு அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. அவர் கை அவர் கண்ட்ரோல்ல இல்ல, கால் அவர் கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா மூளை விளங்குது. மண்டை மட்டும் என்ன சொல்லுது, அது வேலை செய்யுது, இரண்டா ஆட்ட முடியலங்கிறாரு. ஆட்ட முடியலன்னு அவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் அவரினால் அவருடைய உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருந்தார். முதியம் வலா எர்ஜூன், அவங்க முன்னாலேயும் போக முடியாது, தான் போன இடத்துக்கு திரும்பவும் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடைசியா அந்த ஆயத்து நம்ம படிச்சுட்டு பாதிலே விட்டது. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் எ ஃபேவரட் ஆயத். உலகத்திலே ஒரு அற்புதமான இந்த குரானினுடைய வசனங்கள்ல மிக மனிதர்களுக்கு சிந்திக்க தூண்டுகிற, சிந்திக்க வைக்கிற வசனங்களில் ஒரு வசனமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான், வமன் அம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல் அஃபலா யாக்கிலூன். வமன் அம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல், யாருக்கு நாம் வயதை அதிகமாக ஆக்குகிறோமோ அவருக்கு அவருடைய உறுப்புகளில் நாம் சில குறைவுகளை ஏற்படுத்துகிறோம், அவருடைய சக்திகளில் சில மாற்றங்களை நாம் செய்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வமன் நோ அம்மிருஹு, யாருக்கு நாம் அதிகப்படியான வயதை வழங்குகிறோமோ, இன்னும் நக்கி சுகுப்பில் கல், அவருடைய கிரியேஷன்ல அவருடைய சக்தியில கொஞ்சம் குறைவு ஏற்படுத்துறோம். அஃபலா யாக்கிலூன், அவர்கள் அதை புரிய வேண்டாமா, அவர்கள் அதை விளங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த இடத்துல இந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறோம். இது ஏன் ஃபேவரட்டான ஆயத்துன்னு சொன்னேன்னா, மொத்த சூராவுக்கு இந்த மேல சொன்ன எல்லா செய்திகளையுமே ஒட்டுமொத்தமாக சொல்லி தருகிற ஒரு வசனம். இரண்டாவது, கியாமத்தை பற்றி உண்டான சிந்தனையை ஏற்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் இருக்க ஒரு ஆணித்தனமான ஒரு வசனம். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் ஒரு மனிதனை மரணத்தை நோக்கி அவனுடைய கியாமத்தை நோக்கி தள்ளும். அந்த அடையாளத்தை அவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய நினைவுகளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான சொல்ல ரெண்டு அடையாளம், ஒன்னாவது அவர் உடல் ரீதியான அடையாளம், யார் ஒருவருக்கு நரை விழுகிறதோ, நர வர வர நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய சிந்தனையை நீங்கள் திருப்பி பாருங்கள், we are near. அப்படி இப்ப ஏத்தம் காலங்கள் முடிந்து அது இறங்கு முகம் ஆரம்பித்திருக்கிறது அடையாளம். ரெண்டாவது பெருமானர் சொல்லுவாங்க, உங்களுடைய பேரன் பேத்திகள் உங்களுக்கு அடையாளம், உங்கள் பேரன் பேத்திகளும் உங்களுடைய நரைகளும் உங்களுக்கு அடையாளம். we are aging, we are getting aged, நாம் காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னா மனுஷன் சில விஷயத்துல லகிக்க லகிக்க நாம எங்க இருக்கோன்னே மறந்துடுவோம். ஒரு பெரிய பார்ட்டி, நல்ல ஒரு இசை கச்சேரி நடக்குது அப்படின்னு சொன்னா அப்படியே போய் உட்காந்தா கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது, எவ்வளவு நேரம் ஆச்சு. இல்ல சில நல்ல பேச்சாளர்கள், சில பேர் அந்த அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்த அந்த திறமையில பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றரை மணி நேரம் ஆயிரும், ஒன்றரை மணி நேரமா அப்படிமா பேசி முடிச்ச உடனே தான் தெரியும். வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம், ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, நாங்க மதரசாவினுடைய காலங்களில் ஓதும் போது அங்க அழைக்கப்பட்டு வந்தார் பள்ளப்பட்டியில. வலம்புரி ஜான் நைட்ல நிகழ்ச்சி 10 மணிக்கு வந்தார். 11:30 அவர் பேசி முடிக்கும் போது அப்படியே அப்பந்தான் பார்த்தா 11:30 ஆயிடுச்சு. திரும்ப எப்படி போறதுன்னு தெரியல மதரசாவுக்கு, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 11:30 1:30 என்ன நடந்துச்சு என்ன செஞ்சு எதுவுமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்திருப்போம். நம்ம இழந்த நிலை, அதுக்கு நேரடியான உதாரணம் துனியா. துனியாவுக்கு பின்னாடிக்கு இவன் தேடிட்டு போக 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 தன் நிலை மறந்து தம் எங்க இருக்கும் அப்படிங்கறதே தெரியாம அப்படியே லயிச்சிருவான். அல்லாஹ் சொல்றான், அந்த லைஃப்ல இருந்து வெளியே வர்றதுக்காக வேண்டி, அந்த லைஃப்ல இருந்து இது இல்ல தம்பி முடிவு நீங்கிட்டு இங்கிட்டு அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு நரைகளையும் பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுடைய பேரன் பேத்திகளையும் அடையாளமாக நாம் ஆக்கி தருகிறோம். அதுல இந்த ஆயத்துல ஒமன்னு அம்மிருகு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இது நல்ல ஒரு அற்புதமான வசனம், ஒரு அருமையான நம்முடைய ஈமானை புதுப்பிக்க, நம்முடைய மறுமையை குறித்தான அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுவதற்கு ஒரு அருமையான வசனம் அல்ல அதுல சொல்றான். அப்புறம் தான் இதுல டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன், இந்த ஆயத்துக்கு எழுதும் போது நுனக்கிஸ் அப்படின்னு நல்லா போடுறானே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாம் தலைகீழாக ஆக்குவோம் அதுக்கு அர்த்தம். நுனக்கிஸ் அப்படின்னு சொன்னா இந்த இப்படி இப்படி இருக்க சாவியை இப்படி ஆகுறது, இப்படி இருக்கிறத இப்படி ஆகுது. ஒரு டப்பா மேல இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபுல்லா அப்படி கவுத்துறது அந்த டப்பாவை, தலைகீழாக ஆக்குவது அப்படிங்கறதனுடைய அர்த்தம் அதுக்கு எழுதுகிறார்கள். நுனக்கீஸ் அப்படின்னு சொன்னா சில விரிவுரைகள்ல விளக்கம் தமிழ்ல எழுதக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் அதுல எழுதுறாங்க வந்துட்டு, நாம் குறைவை ஏற்படுத்தி குறைவு ஏற்படுத்தி மாற்றத்தை நாம் தருவோம் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா ஆக்சுவல் மீனிங் நுனக்கீஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இல்ல. சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், யாருக்கு வயதை அதிகப்படுத்தினோமோ நான் தலைகீழாக ஆக்குவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் தப்பா போயிடும். ஏன் வயசான ஒரு தலைகளையா நடக்கிறாரு? இல்ல இல்ல, அல்லாஹ் அதுல தெளிவா சொல்றான். ஒரு ஆயத்துல சொல்லும் போது அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான் மனிதனுடைய நிலைகளை குறித்து, அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் துஃபின் சும்மா ஜஅல மின் பஅதி துஃபின் குவ்வா சும்மா ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஃபன் வ ஷைபா யக்லுகு மா யஷா. அல்லாஹ் இருக்கானே அவன் யார் தெரியுமா? அல்லாஹுல்லதி கலக்கக்கும், அந்த அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். ஹி இஸ் யுவர் கிரியேட்டர், உங்களுடைய படைப்புக்கு அவன் தான் காரணம். உங்களுடைய படைப்பு எப்படி இருந்தது? அல்லாஹ் உங்களை இயலாத நிலையில் உங்களை படைத்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான். நீ அப்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, நீங்கள் இயலாதவர்கள், ஒருத்தருடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. சும்மஜல கூவா, அந்த துஃபுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு பெரிய கூவத்தை கொடுத்தான். இதுல எழுதும் போது இமாம் ஒரு தப்சீருடைய இமாம் அவங்க அழகா எழுதுறாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனுடைய அர்த்தம், நாம் யார் என்பதை புரிவதற்கு அல்லாஹ் சொன்ன செய்தி இன்றைக்கு மனிதன் பேசுகிறான். மனிதனுடைய அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செய்திகளும் வேகமாக பேசுகிற அந்த செய்திகள் இருக்கிறது. நான் யார் தெரியுமா என்பதை போன்ற வார்த்தைகளை மனிதன் பேசுகிறான். ஒரு சூழல சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் சூரத்து தஹர் அப்படிங்கிற சூறால, ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின் தஹர் லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. ஒரு அற்புதமான ஆயத் சூரா, இது ஜும்மா அன்னைக்கெல்லாம் இந்த சூறாவை ஓதுவாங்க. சூரத்து தஹர் காலம் என்கிற தலைப்பிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், ஒரு சூறாவை அல்லாஹ் சொல்லுகிறான். ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின் தஹர், மனிதனே உம்மின் மீது ஒரு காலம் கடந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் போயிருக்கு, அந்த காலத்திற்கு முன்னே லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. இன்றைக்கு அப்துல் காதர், இன்றைக்கு இந்த பெரிய கம்பெனியினுடைய ஓனர் சிஇஓ ஆஃப் த கம்பெனி, இன்றைக்கு இவ்வளவு பெரிய சொத்துகளுக்கு அதிபதி, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான்ல. அல்லாஹ் சொல்றான், ஒரு காலம் இருந்தது 35 வருஷம், நீ பிறந்த உனக்கு 35 வயசு ஆகுது, 36 வருஷத்துக்கு முன்னாடி யூ ஆர் நத்திங், உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு உன்னை சொல்றதுக்கு சிந்திக்கிறதுக்கு கூட இந்த உலகத்துல யாரும் கிடையாது. லம் யக்கும் ஷைஅம் மஸ்கூரா, நினைவு கூறப்படுகிற அல்லது ஏதாவது ஒரு விஷயமாக கூட உன்னை பத்தி இப்படி ஒரு பிள்ளைய பெத்தெடுப்போன்னு கூட அவங்க யோசிக்கல. நீ நினைவு கூறப்படாத ஒரு பொருளாக இருந்தார். அந்த இமாம் தன்னுடைய தப்சீர் எழுதும் போது எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு சிறிய ஒரு வந்து அந்த நீர்த்துளியிலிருந்து விந்திரிய துளியிலிருந்து உங்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக வேண்டி அங்கே கொண்டு போய் சேர்த்தார் தாயினுடைய கருவறை. மூன்று இருட்களுக்கு உள்ளே, இன்னைக்கு அதை பத்தி சயின்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதப்படுகிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொன்னா மூன்று இருட்களுக்குள்ளே, மூணு இருள், அந்த அந்த தாயினுடைய கருவறை குறித்து இஸ்லாம் பேசுகிற போர் குரான் பேசும். மூணு இருட்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா சமைத்து வார்த்தெடுத்தான். உலகத்தினுடைய எந்த மிஷினரிகளும் இப்படி உன்னை சமாளிக்க முடியாது, உலகத்தினுடைய எந்த மிஷினரிகளும் இப்படி உன்னை கொண்டு வர முடியாது. அது மாதிரி ஒரு பொருளை மூணு இருட்டுக்குள்ள அவ்வளவு அழகா, அவ்வளவு ரம்மியமா அல்லாஹு தஆலா சமைத்து உன்னை அந்த 9 மாத கால இடைவெளியில் ஒரு உருவமாக, முழு உருவமாக ஆக்கி இந்த உலகத்திற்கு தந்தார். அப்படி உலகத்துக்கு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, நீங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். அவங்க உங்களுக்கு என்ன கைட் பண்றாங்களோ அதைத்தான் நீங்க செஞ்சாகணும். நீங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் உங்களால் ஒரு திராணியும் இல்லாதவர்களாகவும் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்கப்புறம் உணவின் மூலமாக, பல்வேறு செய்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கூவத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தான். நீங்க அப்புறம் எடுத்து எந்திரிச்சு நடக்க, படிக்க, பிடிக்க இப்படி ஆரம்பிச்சு உங்களுக்கு வாலிமம் என்ற மிடுக்கு வருகிற போது அந்த இடத்துக்கு முன்னாடி எல்லாம் காலையில் புலர் நேர அந்த சூரியனை போல் அத்தனையும் மறைஞ்சு போச்சு. அதுவரை இருந்த அந்த இயலாமைகள் எல்லாம் ஓடி போச்சு. இப்ப நீங்க எந்திரிச்சு நின்னா உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு ஆளுகள் உண்டு. அப்படி ஆயிட்டான் அவனுடைய திறனால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதுல நுணக்கிஸ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற அந்த பெருமக்கள் எழுதுகிறார்கள், நுணக்கிஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது, இட்ஸ் எ வெர்பல் ஃபார்ம், இட்ஸ் எ வெர்ப். வெர்புல அல்லாஹ் சொல்லுவது காலம் ரீதியாக ஒரு செயல் நடப்பதற்கு தான் அந்த வெர்புல சொல்லப்படும். எந்த காலத்தில் இது நடந்து கொண்டது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கூட்டி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல ஸ்டேஜ்கள் உண்டு, அவன் அத்துணையும் கடந்து வந்தாக வேண்டும். குழந்தை பருவம், பாயிலே படுத்திருப்பது, அப்புறம் தவழ்கிற பருவம், அப்புறம் நிற்கிற பருவம், அப்புறம் அந்த உட்கார்ந்து தவழறது, அப்புறம் நிற்கிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறது, அப்புறம் ஓடுறது, அப்புறம் ஓடுவனா, அப்புறம் நல்ல வாலிபனாகி அவனுடைய நிலைமை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி அவனுடைய உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுனிங் ஸ்டேஜ், கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது, நட கொஞ்சம் கொஞ்சமா போகுது, வந்தவொடனே முட்டு வலிக்குதுங்கிறாரு, ஃபர்ஸ்ட் சுகர் வருதுங்கிறாங்க, முட்டு வலிங்கிறாரு, அப்படி நின்று தொழுவுறது போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய எல்லா சேர. அப்புறம் ஏன் ஆஜியார் பள்ளிக்கே வர்றதில்ல, அவரால் நடக்கவே முடியறது. எந்த ஸ்டேஜ்ல உலகத்துக்கு வந்தோமோ அந்த ஸ்டேஜ் ஆகிறார் கடைசியில. இந்த ஒரு ஆயத்துல பெரிய பாடத்தை எல்லாம் நடத்துறான் சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் நினைச்சிருந்தா டவுன் தி பேமெண்ட் ஒரே நிமிஷத்துல உன்னை புடிச்சு தூக்கி இருக்க முடியும், அல்லாஹ் அப்படி செய்யல. தத்ரீஜியன் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அல்லாஹ் இதை செய்யறானா. இந்த சக்தியே இவ்வளவு ஒரு 50 வருஷம் கழிச்சு புடுங்கறதுக்கும் ஒரே நாள்ல புடுங்கறதுக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனிதன் முடங்கிக்கிட்டே போறான். நம்ம ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி, ஒரு இமாம் எழுதியிருந்தது மாதிரி, குழந்தையாக இருக்கிற அந்த மனிதனுடைய பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கியே, பாப்பா எப்ப வருவார், அம்மா எப்ப வருவாங்க, யாரை பிடிச்சி எந்திரிக்கலாம், மேல எப்ப எந்திரிக்கலாங்கிற பார்வைகள் மேலே 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 போய் கொண்டிருப்பது. அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து 50-60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சுன்னா பார்வைகள் கீழ் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி, அப்புறம் அப்படி எல்லாம் பார்க்க முடியல. அப்புறம் கீழே தான் அவருடைய பார்வை, சிறப்பு பார்க்கணும், தடியை பார்க்கணும், அது எப்படி நடந்து போறதுங்கிற, கீழே தட்டிடுமான்னு பார்வை கீழ் நோக்கி. அப்ப இதை சொல்லிட்டு அதுல எல்லாம் சொல்றாங்க, அந்த ஆயத்தினுடைய விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம், இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கே, இது அல்லாஹுக்கு தேவையற்ற ஒன்று. ஏன் இதை கொடுக்கறான்னா, அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறான். எப்படி தாடி நிறம் மாறுவது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்போ, பேர பிள்ளைகளையும் பேர பேத்திகளையும் மீண்டெடுப்பது என்பது ஒரு வாய்ப்போ அல்லாஹ் தருகிறானோ உங்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு, இதுகள் எல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஆரோக்கியமான அந்த வாலிபத்தினுடைய முறுக்குக்கு பின்னால் அல்லாஹ் திரும்பவும் உங்களுக்கு ஒரு இயலாமையை கொடுக்கிறான், உங்களுக்கு வந்து நரைகளை அல்லாஹ் தருகிறான். எக்லுக்குமா யஷா, அல்லாஹ் நாடியதை படைக்கிறான், நாடிய விதத்தில் படைக்கிறான்.
நாடிய விதங்களில் உங்களுக்கு தருகிறார். ஒஹுவல் அலீமுல் கதீர், அவன் தான் எல்லா பொருட்களையும் மிக நுட்பமாக அறிந்தவன். கதீர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இதற்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் அவன் தான் தெரிந்தவன். இதுக்கு பின்னாடி உள்ள விளக்கங்கள் எழுதுகிற உலமாக்கள் எழுதுவார்கள், ஏன் அல்லாஹுத்தாலா அப்படி ஒரு விதமான ஸ்டேஜஸ் ஒவ்வொரு காலத்திலையும் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, மனிதன் இயற்கையிலே எந்த பொருட்களை சார்ந்திருக்கிறானோ அந்த பொருளை ரொம்ப சார்ந்திருப்பான், அது அவனுடைய என்னது இயற்கையான ஒரு சாய்மானம். தாய் தந்தையரோடு இருக்கும்போது தன்னை பெற்றெடுத்த தாய்னு தாய் மேல பயங்கரமான பாசமா இருக்கும், அத்தா கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் கீப் அப் பண்ணிக்குவார். இன்னைக்கு தூரம் பொம்பளை பிள்ளையா இருந்தா அத்தா மேல ரொம்ப பாசம், இப்படி இந்த சாய்மானம். திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அம்மாட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவுகள் நம்ம அப்படி மனைவியின் மீது ஓவரா, அப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தையின் மீது ஓவராடும். இப்படி எந்த பொருளில் சாய்கிறானோ அந்த பொருளை அவன் தனக்குரியது என்கிற யோசனையும் இது இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அவனுக்கு இருக்கும். ஒரு மனிதனை அல்லாஹ் திடீரென்று மரணிக்க செய்து விட்டால் இந்த நிலையில் அந்த பையனும் சேர்ந்து மூத்தாயிருவான். உலகத்துல சில கணவன் மனைவிகளை பாக்குறோம்ல, ரொம்ப அதீத பிரியத்தோடு வாழுகிறவர்கள், அவரு என்னங்க காலையில அவர் மூத்தானாலும் அந்த அம்மாவும் உடனே சேர்ந்து மூத்த சில இடங்கள்ல பேசுவாங்க. அல்லாஹ்வினுடைய தகுதியிரு இருந்தாலும் அந்த சாய்மானம் என்ன செய்யுதுன்னா உடனே ஒரு ஏக்கம், நல்லா இருந்துகிட்டு இருந்த நடந்து போய்கிட்டு இருந்த வத்த அத்தா இப்படி திடீர்னு மூத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா இவன் அடுத்த பாயில படுத்துருவான். அல்லாஹ் சொல்றான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேஜ் மாற 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 அவருடைய இயலாமை தெரிய தெரிய ஒரு கட்டத்துல அத்தாவால நடக்கவே முடியல, ரொம்ப சிரமப்படுறாருங்கும் போது இந்த பையன் நினைப்பான், எல்லாம் எங்க அத்தா உயிரை எப்படியாவது வாங்கி அவருக்கு லேசான மரணம் வந்தா போதும், இவர் அனுப்பி வைக்கிறார், விதா கொடுக்கிறாரு, இப்ப இது உங்களுக்கு நீங்க இவரு போலாம், இதுக்கு மேல இந்த சிரமத்தை நம்மளால பார்க்க முடியாது. அவரே சொல்றார் அந்த மனோநிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது எழுதும் போது எழுதுறாங்க, இந்த சக்திகள் எல்லாம் அல்லாஹ் எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதெல்லாம் ஒரு காலத்தில் குறையும், ஒரு காலத்தில் கூடும். நம்ம ஏற்கனவே சொல்லும் போது சொன்னோம், இந்த உடல் இருக்கிறதே இது நம்முடைய ப்ராப்பர்ட்டி அல்ல, இட் இஸ் எ வெஹிக்கிள். பெருமானார் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் எ வெஹிக்கிள். அல்லாஹு கொடுத்த அந்த ரூஹை சுமப்பதற்கான ஒரு வாகனம், அதனாலதான் அது போய் அல்லாட்ட உண்மையாயிருது, எஜமான படைச்சவன் அது உண்மையாயிருது, அது உண்மையை பேசுது. அப்போ இந்த உடல் நம்மை சார்ந்தது அல்ல. அது மாதிரியே இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய சக்திகளும் உன்னுடைய உணர்ச்சிகளும் உன்னை சார்ந்தது அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு சொந்தம் கொண்டாடுவதாக இருந்தால் அது உன்னோட முழுசா வந்து உன்னோட முழுசா போயிருக்கும் இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு, யூ ஆர் நாட் ஓனர். இந்த சக்திகளுக்கும் இந்த இந்த உணர்வுகளுக்கும் இந்த சக்திகளுக்கும் நீ தான் சொந்தக்காரன் என்று நினைத்து விடாதே, யூ ஆர் நாட் ஓனர். நீ அப்படி நினைச்சிருந்தா அதை நீ தேக்கி வச்சுக்க முடியும், நீ புடிச்சு வச்சுக்க முடியும், உன்னுடைய உண்மை தன்மையை விளைங்க. ஒன்னு ஒன்னையுமே எப்படி கம்ப்யூட்டரை ஃபிட் பண்றோமோ அது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிளஸ்ஸிங்கை உணர்வதற்குரிய நேரம். அப்போ இந்த ஆயத்து இருக்கிறதே ஒரு பெரிய செய்தியை சொல்லி தருகிறது, இது உனக்குரியது அல்ல. அப்போ அந்த நிலைமைகள் மாறும்போது வயது ஆகும்போது எதெல்லாம் உலகத்தில் அந்த மனிதனுக்கு பிரியமானதாக இருந்ததோ அத்தனை வெறுப்பாகும். ஒரு காலம் வந்தவொடனே எதெல்லாம் பிரியமா இருந்துச்சோ ஒரு நேரத்தில் அதெல்லாம் வெறுப்பாக ஆகிறது, அதெல்லாம் நமக்கு மாற்றமாக தெரிகிறது. ரெண்டாவது உலகத்தில் எதெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் அந்த மனிதனுக்கு ராகத்தாகும், இதன் மூலமாக சுகம் உண்டு இதுல ராகத்தா இருக்குன்னு நினைச்சானோ அதெல்லாம் சிரமமா இருக்கு. பிரியமானது எல்லாமே வெறுப்பாக மாறுகிறது, உணவு வெறுக்குது. ஒரு காலத்துக்கு மேல எந்த பிரியாணியா உட்கார்ந்து அடி அடினு உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரோ, வேணா வாப்பா இல்ல வாப்பா கொஞ்சோண்டு சாப்பிடுங்க வீட்டுல ஆக்கியிருக்கோம், நாக்கு ஒரு ருசியாவே இல்லை, என்ன சாப்பிட்டாலும் பிடிக்கும். எந்த அத்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வைடா பிரியாணிய எனக்கு தராம எவன்டா தின்னன்னு கேட்டத்தா, அப்ப பிரியமானதெல்லாம் வெறுப்பாக மாறுகிறது, எதெல்லாம் ராகத்தா உணர்ந்ததோ இன்னைக்கு சிரமமாகுது. எந்த வீட்டை கட்டி ஒரு பெரிய பேலஸ கட்டி இந்த இடத்துல இப்படி ஏசிய போட்டு இங்க லைட்டை போட்டு அந்த வீட்டுக்குள்ள போனவொடனே அந்த வயசுல என்ன வீடியா, முன்னாடி பெரிய நல்ல பூந்தோட்டங்களை அமைச்சு அதுல ராகத்தை அவரை பார்க்கும்போது உள்ள போகும்போதே அப்படியே சந்தோஷமா இந்த கார் நிக்கிறதும் அந்த வீடு இருக்கிறதும் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நாள் ஆக ஆக வயிறு கூட கூட அந்த இடம் சிரமமா இருக்கு, என்னால இருக்க முடியலப்பா, இன்னைக்கு வீடு போங்கிற மாதிரியே தோணுது. இந்த சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது? நல்லா கேக்குறான், யாருக்கு நாம் வயதை அதிகப்படுத்துகிறோமோ அவரை நாம் தலைகளாக ஆக்குகிறோம். அது அப்படி மாறிடுது. அந்த தலைகளாக ஆக்குற பொறுப்பு நம்மை சார்ந்தது அல்ல, சொல்றான் நம்மை சார்ந்தது, அது நாமே அந்த வேலையை செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஒரு இதுல சொல்லும் போது சொல்லுவாங்க, மன் சஹிபத் துன்யா தவீலன் தக்கல்லபத் அலா ஐனிஹி ஹத்தா யரா சித்கஹா கிதுபா. மன் சஹிபத் துன்யா, முத்தனபின் ஒரு பெரிய கவிஞர், அவர் சொல்றார், மன் சஹிபத் துன்யா தவீலன், நீண்ட காலம் யார் உலகத்திலே வாழுகிறானோ, தகல்லபத், எல்லாமே அவனுக்கு மாறிப்போம். அவன் உடல் சூழ்நிலையிலிருந்து, அவனுடைய முடியிலிருந்து, அவனுடைய சிந்தனைகளிலிருந்து, அவனுடைய பார்வையிலிருந்து, அவனுடைய பிடித்த எல்லாம் காலம், ஒவ்வொரு நாளும் தேதிகள் மாற மாற அவன் மாறுகிறான் என்ற அர்த்தம். ஒரு கவிஞர் அழகா சொல்லுவான், கிழிக்கிற தேதிகளில் நீ கிழிக்கப்படுகிறாய். நம்ம என்ன நினைக்கிறோம், தேதியை கிழித்த உடனே காலண்டர் மாறிடுச்சுன்னு, கிழிக்கிற தேதிகளில் நீ கிழிக்கப்படுகிறாய், அழகா ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாமே. அப்ப காலங்கள் மாற மாற அவன் மாறுகிறான். அல ஐனி, அவனுடைய கண்களில் எதுவெல்லாம் உண்மை என்று பட்டதோ அன்றைக்கு பொய்யாக தெரிகிறது. இதெல்லாம் ரொம்ப சக்கு சரி போல்க்குன்னு நினைச்சது அன்றைக்கு பொய்யாக தெரிகிறது. அல்லது எதையெல்லாம் முன்னால் அவன் உண்மையாக பார்த்து கொண்டிருந்தானோ அதெல்லாம் அன்றைக்கு தெரிய மறுக்கிறது. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை நிப்பாட்டிக்கிட்ட உடனே எதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்போ இந்த எல்லா உறுப்புகளும் சரி, இவர்களுடைய உணர்ச்சிகளும் சரி, அவருடைய அந்த கூவத்துகளும் சரி, அது உனக்குரியதல்ல என்கிற பாடத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது ஒரு பாடம், எல்லா அந்த சக்திகளும் நமக்கு உரியதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்லன்னு பாடத்தை நடத்து. இது யாருக்கு பாடம் அப்படின்னு சொன்னா, வயசானவங்களுக்கு பாடம் இல்ல, வாலிபர்களுக்கு பாடம். யாருக்கு அந்த கூவத்துகள் எல்லாம் முழுமையாக இருக்கிறது அவர்களுக்கு பாடம். பக்கத்தோடு ஏத்தோடு பக்க அந்த ஊடு இந்த ஊடு அவங்களெல்லாம் நல்லாக இருக்கிற போது எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு தொலை வரணும்னு நினைக்கிறார், வர முடியாது. இந்த வயசானவங்கள்ட்ட போய் பேசணும்னா வரணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா கீழே விழுந்துருவனோன்னு பயமா இருக்கு, என்னால அந்த நிலைமையில வர முடியல. அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு வருகிற சக்தியை தந்திருக்கிறான். கேட்கணும்னு தான் தோணுது, ஆனா என்னால கேட்க முடியல, காலம் மாறுகிறது. அப்ப அந்த தாயிமி நிரந்தரமானது நம்ம இப்படியே இருந்துக்கலாம், எண்ணத்தை மாத்து, அல்லாஹ் சொல்றான் எண்ணத்தை மாத்து, காலங்கள் இப்படியே செல்லாது. அப்ப இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய கண்களுக்கு இன்னும் கூடா கூடாக அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த பார்வைகளை அதிகப்படுத்த, என்னுடைய கரத்திற்கும் இன்னும் கூட கூட அல்லாஹுவினுடைய அந்த செய்திகளை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பல துஆக்களை சொல்லி தந்தாங்க, பல துஆக்களை சொல்லி தந்தாங்க. ஒரு துஆ போன வாரமே சொல்லும்போது சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி ஔதுபிக்க மின் ஷர்ரி சம்ஈ வ மின் ஷர்ரி லிஸானி வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி மனி. பெருமானார் சொல்லி தந்த ஒரு துஆ, யா அல்லாஹ், உன்னிடத்தில் என்னுடைய கண்ணினுடைய தீங்கு, என்னுடைய காதினுடைய தீங்கு, என்னுடைய நாவினுடைய தீங்கு, என்னுடைய வந்து மணி அப்படின்னு சொன்னா என்னுடைய அந்த ஸ்பெர்ம், என்னுடைய உயிர் சத்தினுடைய தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது தீங்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல, தீங்காக அது அமைந்து விடுவதை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மத்தி அன் அல்லாஹும்ம, இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு துவால பெருமான சொன்ன, மத்தி அன் அல்லாஹும்ம பி அஸ்மாயினா வ அப்சாரினா வ குவாத்தினா மா அஹ்யைதனா வஜ்அல்ஹுல் வாரித மின்னா. அழகா துவா செஞ்சாங்க பெருமானார், யா அல்லாஹ், எங்களுடைய இந்த கண்கள் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, அந்த துவாவினுடைய பொருளே, இந்த கண்கள் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த காது எங்களுக்கு, இந்த கேட்கிற காது எங்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த கேள்வி அப்படிங்க, நிறைய பேருக்கு காது இருக்கும் கேட்க முடியாது, வயசான பின்னாடி கண் இருக்கும் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அல்லாஹும்ம மத்தியன் அல்லாஹும்ம பி அஸ்மாயினா வ அப்சாரினா வ குவாத்தினா மா அஹ்யைதனா, எந்த சக்திகளை கொண்டு எங்களை நீ வாழ வைப்பாயோ, நடக்கிற சக்தி, பிடிக்கிற சக்தி, சாப்பிடுகிற சக்தி, கேள், எல்லாம், இது எல்லாத்தையும் நாங்கள் இருக்கிற வரை அனுபவிக்கிற ஒரு ரஹமத்தை நீ எங்களுக்கு சொல்ல. இந்த கான்ட்ராக்டை நீங்க அல்லாட்ட மட்டும்தான் போட முடியும். பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க. இவர் எங்க ஃபேமிலி டாக்டர், அவர் பார்த்து என்ன எழுதி கொடுத்தாலும் எங்களுக்கு நின்றோம். தப்பா நினைச்சிட்டேன் பெருமாள். அவர் இல்லங்கிறத இல்லன்னு சொல்லுவார், இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணு வேலை செய்யலன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். அவரால் சொல்ல முடிஞ்சது. இனி கால் வேலை செய்யாதுன்னு சொல்லுவார், இனி காது உங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லுவாரே ஒழிஞ்சு அவரால். நீங்க ஆனா ஏன் கூட கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா, நீங்க மௌத்தாகிறது வரையும் அந்த பொருட்களை நிரப்பமாக்கி தருகிற பொறுப்பு என்னை என்னை சார். அதுல நிரப்பமாக்கி மட்டும் கேட்கல, அந்த மத்தியான அல்லாஹும அந்த வார்த்தையே பெருமானாது. யாரெல்லாம் அந்த மத்தியானா என்கிற வார்த்தை, அதை அனுபவித்தல் என்ற பொருள். எப்படி ஒரு மாம்பழத்தை தின்னவன அந்த டேஸ்ட உள்வாங்கிறோம்ல, அந்த என்னுடைய பார்வையை அனுபவிக்கிற உரிமையை என் மூத்துவரை எனக்கு தான். எந்த கூவத்துகள் என்னை வாழ வைக்குமோ, கை காலு கண்ணு காது மூக்கு செரிமானம் இன்டைஜேஷன் டைஜேஷன் என்னுடைய ஹார்ட் எல்லாம் இதெல்லாம் உள்ள ஃபங்க்ஷன் ஆகுமோ, இதை பூரா முழுமையாக நான் மூத்துவரை அனுபவிக்கிற, அதைத்தான் பெருமானார் கேட்க சொன்னது. அது நம்ம பிரியதை பொறுத்தது. யார் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அல்லாஹிட்ட தான் கேட்கணும். மற்ற உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு இதை அனுமானம் செய்யப்பட்டு இது இப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்லித்தர முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது, ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அடுத்த வாரங்கள்ல இந்த அந்த ஏஜிங் ஃபேக்டர் இஸ்லாம் குறித்து, ஏஜிங் அப்படிங்கிற அந்த வயோதிக நிலை குறித்து அல்லாஹுவினுடைய தூதரினுடைய கருத்துக்கள், இன்னும் இது சார்பாக நமக்கு என்ன சொல்லி தருகிறது, நம்முடைய மறுமை குறித்தான சிந்தனையை இதன் மூலம் அந்த வயோதிகத்தை அடைந்து வரும் அவரை சார்ந்திருக்கிற மக்களும் எப்படி தங்களை மாற்றிக்கொள்வது என்ற சில பல செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு, அடுத்த ஆயத்திற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நாம் நகரலாம். அதுவரை நாம் எதை இங்கே படித்து உள்வாங்கினோமோ, எந்த ஆயத்துக்களை நம்முடைய உணர்ச்சிகளாக இங்கே நாம் மாற்றிக்கொண்டோமோ, அதை புரிந்து கொள்ளுகிற அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அவனுடைய தர்பாரிலே அருளி சமர்ப்பிக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை நீங்க பொருந்திக் கொண்டு நாங்கள் இதிலே எதை படிக்கிறோமோ அந்த குர்ஆனை ஆசை ஆசையாக எங்களுடைய ரத்தங்களில், எங்களுடைய உணர்வுகளில், எங்களுடைய சதைகளில், எங்களுடைய மூளைகளில் யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய பிரியத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானாருடைய பிரியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நிரப்பமாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்திலே பொருந்தி கொண்டு முழுக்க முழுக்க அவர்கள் இஸ்லாத்தின்படி வாழக்கூடியவர்களாக எங்களுடைய சந்ததிகளை யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாளையில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு முழுமையான உன்னுடைய உதவியை யா அல்லாஹ் நீயே செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை யார் எடுக்கிறார்களோ, சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ, அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்கள் பக்கமே யா அல்லாஹ் நீ திருப்பி அருள்வாயாக. அதற்கு இடையில் இஸ்லாமியர்களை சாலிமீன்களாக நிம்மதி பெற்றவர்களாக உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் யா அல்லாஹ் நீயே வளம் வர செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உன்னுடைய பெருமானார் எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ, அதில் இம்மையும் பிசகாமல் அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க வாழக்கூடிய நன்மக்களில் யா அல்லாஹ் இங்கே வந்திருப்பவர்களையும் உலகத்தினுடைய எல்லா மூலையிலும் உள்ள இஸ்லாமிய ஆண் பெண்களை யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்தியாவில் காஃபிர்களுக்கு யா அல்லாஹ் எங்களை சோதனை பொருளாக யா அல்லாஹ் நீ ஆக்கிவிடாத ரப்பே. யா அல்லாஹ், குர்ஆனிலே நீ சொல்லி இருப்பதை போன்று யா அல்லாஹ் எங்களுக்கு காஃபிர்களை நீ சோதனை பொருளாக ஆக்கிவிடாத ரப்பே. யா அல்லாஹ், உன்னின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக, உன்னின் பக்கமே திரும்பக்கூடிய மக்களாக, உன்னை பயந்து உன்னை பார்த்து இபாதத் செய்து வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்களையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் இந்த குர்ஆனினுடைய வரக்கத்தினால் யா அல்லாஹ் நீயே ஆக்கி தருவாயாக. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا صلى الله وسلم على سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله
This audio was downloaded from tamilislamicmedia.com